ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய வீட்டுக்கு வருகிற, தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வருகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவா, எப்போதும் அவர்கள் துதித்து கொண்டிருப்பார்களாம். காரணம் என்ன? என் அன்பு தேவ ஜனமே, சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்துக்கு வருகிற அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்வாராம், தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற நன்மையினால் திருப்தி ஆக்குவாராம். அவருடைய சமூகத்தினால் வரும் பொழுது என்னுடைய ஊர் பக்கத்தில் ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்வார்கள். திருமணமாய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன மகள்கள் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தால் தகப்பன்மார் ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். காரணம் என்னன்னா, திரும்ப போகும்போது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சிருமா. காரணம் என்ன? அந்த அம்மாவுக்கு பிள்ளைக்கு எதையாவது கொடுத்து விடணும். அப்பாவுக்கு என்ன, ஒரு கல்யாணம் பண்ணதுலேயே பாதி கடங்காரன் ஆயிட்டேன், இருக்கிறதையும் கொடுத்தா என்ன ஆகுறது, அவரு கண்கொத்தி பாம்பா இருப்பாரா. ஆனா தாய்க்கு எப்படி இருக்குமா, என் பிள்ளைக்கு எதையாகலும் கொடுத்து விடணும், இத்தனை சவரன் போட்டோமே எப்படி கல்யாணம் பண்ணமே, திருப்தியே இருக்காது. இன்னும் உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த தாய்மாரும் என் பிள்ளை ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டான்னு சொல்லி கேட்கவே முடியாது. ரெண்டு பிளேட் காலி பண்ணிருப்பான், என்ன சொல்லுவான், என்னத்த சின்ன பக்கத்து வீட்டு பிள்ளை எப்படி சாப்பிடுது, சாப்பிட்றானா பார். காரணம் திருப்தியே வர, காரணம் என்ன, அது தகப்பனுடைய உள்ளம், ஒரு தாயினுடைய உள்ளம். அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது தேவன் நம்மை திருப்தியாக்கி அனுப்புகிறார். இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கமே போதும் நினைக்கிறது இல்லை, இன்னொரு ஆசீர்வதிக்கிறார். யோவான் 1:50 வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, இதை கண்ட ஆச்சரியப்பட்டாய், இதிலும் நீ பெரிதானவைகளை நீ காண்பாய். நாத்தான்வேல் ஏற்கனவே ரொம்ப ஆச்சரியத்துல வந்திருக்கிறார், ஐயோ ஆண்டவர் இவ்வளவு வல்லமையான ஒரு தேவன், என்னை தேடி ஆள் அனுப்பியிருக்கிறாரே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவல்ல, இன்னும் அதிசயத்தை நீ காணும்படிக்கு செய்வேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தீர்க்கதரிசியாகி மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஆக கடவுள். எப்ப சொல்றாரு, அப்பயே வனாந்திரம் பிச்சுக்கிற அளவுக்கு ஆள் பெருகி போயிட்டாங்க. ஆனா ஆண்டுடைய உள்ளம் சொல்லுகிறது, இதிலும் நீ 1000 பெருக வேண்டாம். அடுத்த நாள் ஆண்டுடைய சமூகத்து வாங்க, அவர் சொல்வார், இதிலும் 1000 பெருக வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். என் அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய ஆலயத்துக்கு கூடி வருகிறது நல்லது, தேவனுடைய சமூகத்துக்கு கூடி வருகிறது நல்லது. ஒரு முறை நான் வாலிப பருவத்தில் இருந்த போது, இப்போதும் வாலிபன் தான், வாலிப பருவத்தில் இருந்த போது நான் அடிக்கடி முழுறவு ஜப கூட்டத்துக்கு கலந்து கொள்வோம். எங்க ஜப கூட்டம் நடந்தாலும் போயிடும், ஆல் நைட் ப்ரேயர். பகலெல்லாம் வேலை மற்ற காரியங்கள் வலுவா இருந்தாலும் இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஒரு முறை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிற புது வாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் நடந்த ஒரு முழுறவு ஜபத்துக்கு போயிருந்த போது ஒரு மனிதர் இவ்வாறு சாட்சி கொடுத்தார். நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதர். அவர் சொன்னார், இயேசுவை பற்றி எனக்கு யாரும் சொல்லவில்லை, இயேசுனா எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் என்னுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்து நிமித்தமாய் நான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். கடன் வாங்குவது சுலபம், கொடுப்பது சற்று கடினம். சிலர் கொடுக்கவே மனசு வராது, அது வேற விஷயம். அப்போ இவர் கொடுக்க முடியாத நிமித்தமாக கடன் கொடுத்தவர்கள் நெருக்க ஆரம்பித்தார்கள், ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. உடனே இவர் என்ன செஞ்சார், ஆபீஸுக்கு போறத ஸ்டாப் பண்ணார். உடனே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்போ வீட்டுக்கு போறத பகல்ல போறத நிறுத்தினார். கடங்காரங்க பார்த்தாங்க, இவன் ஆபீஸ்க்கும் வரமாட்டேங்கிறான், வீட்லயும் பகல் இருக்க மாட்டான், ராத்திரியும் வரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆபீஸ்க்கும் போக முடியல, வீட்டுக்கும் போக முடியல. நடந்த காரியம் என்ன, தெரு தெருவாக அவர் சுற்றி கொண்டிருப்பாராம். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து தூங்குவார், பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து தூங்குவார். ராத்திரி ஆச்சுதுன்னா நம்ம போலீஸ்காரங்க வசூல் வேட்டை நடக்கிற நேரம் பாருங்க, சும்மா சும்மா ஒரு சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். ஒரே கவலை, ஐயோ ராத்திரி மட்டும் ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற இந்த முழு ஜபத்தை அவர் கண்டார். ராத்திரி இத்தனை பேர் போகிறாங்களே, இவ்வளோ வசதியாக இருக்குது, ஏசியெல்லாம் போட்டு வச்சுருக்குதே, கம்ஃபர்டபுள் சேராக இருக்குது, இவங்க என்னத்தையாவது செய்யட்டும், நான் உள்ளே போய் உக்காரட்டேன்னு சொல்லி உள்ளே வந்து உக்காந்துருவாராம். உக்காந்து அடுத்த நிமிஷம் டேக் ஆஃப் ஆயிடுவார். எப்படி? கர்த்தர் நேசிக்கிறவர்களுக்கு இன்பமான நித்திரை கொடுக்குறார். ஐயா அருமையாக சொன்னாங்க பாரு, நீங்கள் யாரும் தூங்கிறாதீங்க, அவர் தூங்கிடுவார். கடைசியாக அந்த கூட்டம் முடியும் போது ஏர்லி மார்னிங், நம்ம ஊர்லலாம் ரொம்ப நல்லவங்க பாருங்கள், 1 hour விட்டுற மாட்டாங்க, ராத்திரி முழுசும் துதிக்க வச்சு தான் அனுப்புவாங்க. 5 மணிக்கு கூட்டம் முடியும், பக்கத்தில் காலையில் எழுப்புவார், ஐயா கூட்டம் முடிஞ்சிருச்சு டீ குடிச்சிட்டு போங்க. ஆஹா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே, தூங்கவும் இடம் கொடுத்து டீயும் கொடுத்து வடையும் கொடுத்து அனுப்புகிறாங்களே, டீ வடை குடிச்சிட்டு வருவாராம். நாட்கள் ஓடினது என் அன்பு தேவ ஜனமே. ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அவர் சொன்னார், நான் ஏறத்தாழ 40 லட்சம் ரூபாய் கடனோடு கூட இந்த இடத்தில் வந்து நான் உட்கார்ந்திருந்தேன், இன்றைக்கு 4 கோடிகளுக்கு அதிபதியாக இயேசனை மாற்றியிருக்கிறார், அநேக தொழில்களுக்கு என்னை ஆண்டவர் அதிபதியாய் மாற்றியிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு தூங்குகிற மனிதனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னா விழித்திருக்கிற நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். அவர் சொன்ன, இப்போ நான் தூங்குறதே இல்லை, தூங்கும் போதே இவ்வளோ ஆசீர்வாதம்னா விழிச்சிருந்தேன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு ஊழியத்தில் கத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், நாம் தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, சும்மா போக மாட்டீங்க, கையில் ஏதாவது ஒன்று கொடுத்து தான் அனுப்புவார். ஆமென். சந்தோஷத்தோடு கூட ஒரு விசை தலைகளை தாழ்த்தி இந்த நம்பிக்கையோடு கூட, இன்றைக்கு இயேசு என்னை ஆசீர்வதித்து அனுப்புவார், இன்றைக்கு இயேசு என்னுடைய குறைவை நிறைவாய் மாற்றுவார், இன்றைக்கு இயேசு என்னுடைய இதயத்தில் பேசுவார், என்னோடு இடைப்படுவார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என் ஆலயத்துக்கு வருகிறவர்களை துதியோடு நான் அனுப்புவேன், என் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நான் சம்பூர்ணப்படுத்துவேன். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர், உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை பொழுதிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33:29. இந்த வார்த்தை தீர்க்கதரிசி ஆகிய மோசேவுடைய கடைசி வார்த்தைகள். ஆண்டவர் அவருக்கு சொல்லிவிட்டார், மோசே நான் உன்னை என்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன், இனி இந்த ஜனங்களை நீ வழிநடத்த போகிறதில்லை, உன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா இனி இந்த ஜனங்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போவார். தன்னுடைய கடைசி நேரத்தில் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? Who is comparable to you? Those who saved by God. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? என் அன்பு தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் சில சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரங்களே அப்படிதான்ப்பா, சூழ்நிலைக்கு மாறி சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் பார்க்கறத பேசுறது இல்லை, கர்த்தர் சொல்றதான் சொல்றோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பக்கத்து ஊருக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான்? இவங்க ஒரு ஜிப்சிஸ், இவங்க ஒரு பரதேசிகள், அங்க சுற்றில இருக்க ஊர்களை கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்க, ஐயா இவங்க ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலத்தில் வாழுகிற ஒரு ஜனங்கள் அல்ல, ஒரு நாள் இங்க இருப்பாங்க ஒரு நாள் அங்க இருப்பாங்க. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். யாத்ராமந்தி புஸ்தகம் 13:22 சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. அவர்களுக்கு என்று ஒரு வீடு கிடையாது, கூடாரவாசிகளா இருந்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு நிலையான ஒரு இடம் கிடையாது, ஒவ்வொரு நகரமாய் ஒவ்வொரு ஊராய் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். என் அன்பு தேவ ஜனமே, அந்த சூழலில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவர்களுக்கு என்று நாடு கிடையாது, அவர்களுக்கு என்று வீடு கிடையாது, அவர்களுக்கு என்று தொழில் கிடையாது, அவர்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிற, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார், ஹூ இஸ் கம்பேரபிள் டு யூ. நம்ம என்ன சொல்லுவோம், மற்றவர்களை பார்த்து சொல்லுவோம், ஐயோ என்னை விட அவர் நல்லா இருக்கிறாரே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஏன் பாக்கியவானாம், நம்மை ஒப்பில்லாத ஒரு ஜனமாக தேவன் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒப்பில்லாத ஒரு ஜனமாக இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கும் பொழுது பூமியின் ஜனங்கள் சொல்லுவார்களாம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:21 வாசியுங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 4:20 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல அவருக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். என் அன்பு தேவ ஜனமே, எதற்காக தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டாராம், எதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டாராம், நம்மை ஒரு ஒப்பில்லாத ஒரு மகிமையான பாத்திரங்களாக மாற்றும்படிக்கு, நம் மூலமாக தேவன் தன்னுடைய மகிமையை இந்த உலகத்திற்கு காட்டும்படிக்கு. நம்ம நினைக்கலாம், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த தேசத்துக்கு வந்ததினாலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன் என்று. வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின நற்செய்தியில் 15:16 இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எனக்காக தெரிந்து கொண்டேன். God has chosen us. We didn't choose God. God chose us for his glory. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 பாருங்கள். ஆபிரகாம் தேவனை தேடி போகவில்லை, தேவன் ஆபிரகாமை தேடி வந்தார். என் அன்பு தேவ ஜனமே, சவுல் தேவ சபையை துன்புறுத்தும்படிக்கு உத்தரவோடு கூட அவன் எரிகோவுக்கு போகிற வழியை அவன் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிற, தமஸ்கு வீதியிலே தேவன் அவரை சந்தித்தார். ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அநேக ஜனங்கள் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் சந்ததியை கத்த தனக்காக தெரிந்து கொண்டார். எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், எதற்காக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஒப்பில்லாத ஜனங்களாய் மாற்றும்படிக்கு. எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையோடு கூட மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் எல்லாவற்றிலேயும் சிறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். யோவான் எழுதின நற்செய்தியின் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்களாம், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். பேதுருவை யோவானையும் பார்த்து அவங்க ஒரு காரியத்தை சொன்னார்களாம், என்னது, இவர்களுக்குள் சாதாரண உலக ஞானம் அல்ல, இவர்களுக்குள் சாதாரணமான பலன் அல்ல, இவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒன்று இருக்கிறது. They have something special. That is Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இருந்தார்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:29 வாசித்து பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:26 வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சார் என்கிற மிகப்பெரிய பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா, தரியு என்கிற மிகப்பெரிய பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா, அந்த நாட்களில் ஏறத்தாழ முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியாக இருந்த அந்த ராஜா, அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, 3:29 சொல்லுகிறது, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகுவின் தேவனே தேவன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:26 சொல்லுகிறது, இப்படி ரட்சிக்க வல்ல வேறு ஒரு தேவன் இல்லை, தானியேலின் தேவனே தேவன். எல்லாவற்றிலேயும் என் அன்பு தேவ ஜனமே, நமக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை காட்டும்படிக்காக தேவன் உங்களையும் என்னை வேறு பிரித்திருக்கிறார்.
நமக்குள்ளாக தேவனுடைய ஞானம் வெளிப்படும் படிக்காக. அதை தான் நாம் 1 கொரிந்தியர் 1 24 நாங்கள் வாசித்தோம். அவர் உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் பலகீனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற இல்லாதவைகளை இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has a purpose in our life, my dear brother and sister. Because we have God purpose in our life, we are special people. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். பவுல் கொரிந்து சபையை பார்த்தவர் 26 சொல்லுகிறார், உங்களுடைய அழைப்பை பாருங்கள், வாட்ச் யுவர் காலிங். தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை வேறு பிரித்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை அவர் கரம் பிடித்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மோடு அவர் காணப்படுகிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பது பிரச்சனை அல்ல, எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் என்பது பிரச்சனை அல்ல. நாம் படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், நாம் பலவான்களா இருக்கலாம், பலகீனர்களா இருக்கலாம், நாம் இருக்கிறவர்களா இருக்கலாம், இல்லாதவர்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழலில் நாம் காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நாம் பாக்கியவான்கள். காரணம், நாம் தேவனுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு காட்டும்படிக்கு தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்துக்கு காட்டும்படிக்கு நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவ சனமே, உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ரோமர்களின் நிருபம் 8:29 நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ரோமர் 8:29 இதை எடுத்து வாசிக்கலாமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. கொஞ்சம் இதை நிறுத்துவோம். இங்க பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தம்முடைய குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. ஆங்கில வேதம் அழகாய் சொல்லுகிறது, அமங் மெனி நேஷன் ஹீ மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் பார்ன், ஹீ மஸ்ட் பி த கிரேட்டர் ஒன். அநேக சகோதரர்கள் மத்தியிலே, பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்கள் மத்தியிலும், பூமியில் காணப்படுகிற எல்லா விதமான ஜனங்கள் மத்தியிலேயும் கிறிஸ்துவாகிய தேவன் முதலாம் முதன்மையானவராக. இப்படி ஒரு தேவன் இல்லை, இவரை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நேசிக்கிற ஒரு தேவன் இல்லை, இவரை போல வல்லமையை உடைய தேவன் இல்லை, இவளை போல அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் இல்லை, இவரை போல இவர் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் இல்லை என்று சொல்லி எல்லாவற்றிலேயும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படிக்கு வாசிங்கம்மா. பாருங்க, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இங்கு என் அன்பு தேவ ஜனமே, அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நமக்கு, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நமக்கு, ரட்சிப்பு என்பது என்ன? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, உலகத்திற்கு சொந்தமா இருந்த நம்மை, பாவத்திற்கு சொந்தமா இருந்த நம்மை கிறிஸ்து தனக்கு சொந்தமாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் ஜனமாய் இருந்த நம்மை தேவ ஜனமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மூலமாய் தேவன் செய்ய விரும்புகிற காரியம் என்ன? அவர் தன்னுடைய சாயலை, குமாரனுடைய சாயலை அவர் வெளிப்படுத்தும்படிக்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற பாதை வனாந்தரமா இருக்கலாம், கடந்து போகிற சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்கலாம், ஆனால் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், உங்கள் மூலமாய் தன் வல்லமையை காட்டும்படிக்கு நம்மேல் வாஞ்சியா இருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கை விடுவதும் இல்லை. என் அன்பு தேவ சனமே, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையிலும் நமக்காக யுத்தம் பண்ணுகிற, நம்முடைய வாழ்க்கையில் அதிக கரிசனை உடைய ஒரு தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? நம் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவ, நீங்க கிறிஸ்துவ சபை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவ சபை சரித்திரத்தில் முதல் 3 நூற்றாண்டுகள் கோல்டன் டேஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார். காரணம் என்ன? அந்த முதல் 3 நூற்றாண்டுகளும் கிறிஸ்துவினுடைய நற்செய்தி எல்லா தேசங்களிலும் பரவி இருந்தது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு எழுப்புதலித்து எல்லா இடங்களும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த நாட்கள்ல இன்றைக்கு இருக்கிற நவீன வசதிகள் இல்லை, இன்றைக்கு இருக்கிற தொலைபேசி டெக்னாலஜி போன் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த நாட்கள்ல ஒரு முழுமையான வேதாகமும் கூட யார் கையிலும் இல்லை, பெரிய பெரிய புத்தக சுருளில் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில்
எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய வல்லமை, கிறிஸ்துவை பற்றின வல்லமை, தேவனுடைய நாமத்தை குறித்த வல்லமை, அது பரவி இருந்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 19:11-26 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வல்லமையை இந்த பூமியின் ஜனங்கள் கண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தியோகியா பட்டணத்திலே முதல் முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. They saw the image of Jesus Christ. They saw the character of Jesus Christ. They saw the power of Jesus Christ. They saw the glory of Jesus Christ. அவர் தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். தேவனை அறிகிற அறிவு உண்டாயிருந்தார். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, அந்த ஒரு நோக்கத்தோடு தான், அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் உங்களையும் என்னையும் தேவன் அவர் வேறு பிரித்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். காரணம், தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். 2 Corinthians 2:14 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் அவர் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, யாரை கொண்டு அவர் செய்றாரா? நாம் ஒவ்வொருவரை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை அவர் வீச பண்ணுகிறார். தேவனை அறிகிற அறிவின் வாசனையை. என் அன்பு தேவ ஜனமே, ஒரு முறை நான் ஒரு FMBB மிஷினரியோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவர் தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த பல மகத்துவமான காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் ஒரு வட இந்திய பகுதியில் சென்று ஊழியத்தை ஆரம்பித்தாராம். இவருக்கு வீடு வாடகை கொடுப்பதற்கு யாருமே இல்லை. அப்பொழுது கடைசியாக ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டின் மேல் மாடியை, மொட்டை மாடியை அவருக்கு வாடகை கொடுத்தாராம். இவருக்கு 4 பிள்ளைகளோடு கூட அங்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கு இந்த 4 பிள்ளைகளும் படிக்க போவார்கள். ஒரு நாள் இந்த வீட்டு ஓனர், வீட்டினுடைய சொந்தக்காரர் ஒரு காரியத்தை கவனித்தாராம். இந்த ஊழியக்காரர் வேலைக்கே போறதில்லை. கையில ஒரு ஜோல்னா பேக்கை போட்டுட்டு போறாரு, கையில சில பேப்பர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எங்கேயாவது திருமுனையில் நிக்கிறார், இயேசுபதி சொல்றாரு, எங்கேயா இருந்து இயேசுபதி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவன் வேலைக்கே போக மாட்டானே, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவன் வேலைக்கே போக எப்படி சம்பாதிக்கிறான், ஒரு நோட்டு கிட்ட அடிக்கிறானோ, எப்படி இவன் வாழ்க்கை போகுது அப்படின்னு அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், தெரிஞ்சுக்க விரும்பி அந்த காலையில அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க தெரியுங்களா, அந்த பிள்ளைகளை தடுத்து நிறுத்தி கேட்பாராம், டே இன்னைக்கு என்னடா சாப்பிட்டீங்கன்னு கேட்பாராம். உடனே பிள்ளைங்க அவர்கிட்ட சொல்லுவாங்களா, அங்கிள் இன்னைக்கு நாங்க ஜீவாப்பம் சாப்பிட்டோம். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது ஜீவாப்பம்னு ஒண்ணு நம்ம கடையில வித்தா மாதிரி தெரியலையே, பன் இருக்கு, ரொட்டி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, இதுன்னு ஜீவாப்பம் புதுசா இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசி யோசி பார்த்து ஒரு நாள் அவர் கேட்டாரான், டே ஜீவாப்பம்னா என்ன, அது எப்படி இருக்கும்? அப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்களாம், ஜீவாப்பம்னா ஏசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிற வேத வசனம், வேதாகம் அதை தான் நீங்க வாசிட்டாங்க, போகிறோம், கத்தர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வேலை மாத்திரம் இவருக்கு கிடைக்கிற அந்த மிஷினரி தொகையை வைத்து அவர் கஞ்சி காய்ச்சி கொடுப்பார். இவருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு, வீட்டுக்காரு, இவன் சோம்பேறி பயலா இருப்பான் போல இருக்கு, வேலை வெட்டிக்கு போகாம பிள்ளைங்களை பட்னி போட்டு சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி நேரா மேலே போயிருக்கிறார். இப்போ இந்த மிஷினரி உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்போ கேட்டாரா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு சோம்பேறியா இருக்கிறியே, வேலைக்கு போ, பிள்ளைங்க டெய்லி ஜீவப்பம் சாப்பிட்டேன் ஜீவப்பம் சாப்பிட்டேன்னு பட்டினியில போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அவரை கோபத்தோடு பேசும்போது இந்த ஊழியர் சொன்னாராம், ஐயா எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார், ஹி வில் ஃபுல்ஃபில் ஆல் அவர் நீட்ஸ். அவருக்கு ஒரே ஆச்சரியமா, அப்படியா, சரி இன்னைக்கு நீ எனக்கு முன்னாடி உட்கார், இன்னைக்கு முன்னாடி உட்கார், இன்னைக்கு கடவுள் உன்னுடைய ஆண்டவர் எப்படி உன்னை போஷிக்கிறாருன்னு பாத்துறேன், இன்னைக்கு அவர் போஷிச்சினாருன்னா நான் உன்னுடைய கடவுளை சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவருக்கு ஒரே தர்ம சங்கடம் ஆயிப்போச்சா, என்னடா நம்ம விசுவாசத்துல ஓடிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் இப்பயே எப்படி காசு வருதுன்னு பாக்கணும்ன்றாரு. சொல்லிட்டாராம், இந்த ஊர் தலைவன் நான், இன்னைக்கு நீ உன் கடவுள் எப்படி உன் தேவையை சந்திக்கிறாருன்னு காட்டலன்னா உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டிடுவேன், முன்னாடி உட்கார். காலையில 7 மணிக்கு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாராம். அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வருது, ஊழியக்காருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரல, உன் கடவுள் எப்படி கொடுக்குறாரு பார்ப்போம். இவருக்கு லஞ்ச் வருது, அவருக்கு லஞ்ச் வரல. மதியம் 1-2 மணி ஆயிருச்சான். இவர் சொன்னார், ஆண்டவரே இந்த மனுஷங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காவது ஒரு தேவதூதன் அனுப்பக்கூடாதா? இப்படி அவர் ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட்மேன் இந்த அட்ரஸை தேடி அவன் வந்தான். அந்த ஊருக்கு நான் நினைக்கிறேன் முதல் முதல்ல வந்த போஸ்ட்மேன் அவனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னானா, ஐயோ இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள, இந்த கிராமத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு நேரெல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப களைப்பா வந்து இந்த ஊழியக்காரோட பேரை சொல்லி கேட்டான், இங்க இப்படி யாராவது இருக்கிறாங்களா? உடனே அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாரா, அதோ என் முன்னாடி உட்காந்துருக்காரு இவரு தான். அப்போ சொன்னான், ஐயா உங்க பேரு 200 ரூபா மணி ஆர்டர் வந்திருக்கு ஐயா. இந்த ஹவுஸ் ஓனருக்கு ஷாக் ஆயிருச்சு. இப்ப இந்த மிஷினரி சொல்றாரா, எனக்கெல்லாம் வந்திருக்காதுங்க, என் பேர்ல வேற யாராவது இருப்பாங்க பாருங்க. இல்லங்க உங்க பேர்ல தாங்க வந்திருக்குது. அவர் சொன்னாராம், நான் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது, என்னுடைய மிஷினரி ஆர்கனைசேஷனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவங்களும் எப்பயாவது ஒரு தடவை தான் அனுப்புவாங்க, 3 மாசம் 4 மாசம் அவங்களும் இந்த மாசம் அனுப்பிட்டாங்க. ஆகவே இது எனக்கா இருக்காது, வேறு யாருக்காவது இருக்கும். ஆனா அவர் சொன்னாராம், ஐயா இந்த கடிதத்தில் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருக்க கடிதத்தை காண்பித்தாரா. அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாம், இயேசு உங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பும்படிக்கு எனக்கு சொன்னார், இந்த விலாசத்தை எனக்கு கொடுத்தார், கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவஜன், முகம் தெரியாத ஒரு மனிதர், அவர் சொன்னார், அவர் தான் என்னுடைய சபையினுடைய முதல் விசுவாசி. கர்த்தருக்கு சோத்திரம். அதற்கு பின்பதாக அவரை கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு என்று அழைத்து அந்த சபையினுடைய கிளை சபை ஊழியராகவும் தேவன் மாற்றினாரா. என் அன்பு தேவ ஜனமே, பல நேரங்களில் ஆண்டவருடைய ஜனமாய் நாங்கள் இருக்கிறோமே, ஆண்டவரை வேறு பிரித்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறாரே, ஏன் இப்படிப்பட்ட கடினமான பாதையில் நாங்கள் கடந்து செல்லுகிறோம், ஏன் இந்த சவால்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலேயும் தன் வல்லமையை காட்டும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார் யோவான் எழுதிய நட்சத்திரங்கள் 16:33 நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். 16:20 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு துக்கம் உண்டு, நீங்கள் அழுவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்திருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வானத்தின் மண்ணாவினால் அவர்களை போஷித்தார். ஒவ்வொரு நாளும், ஐயோ வனாந்திரமா இருக்கிறதே எப்படி அவங்க வெயில் தாங்கி இருப்பாங்க, வேதம் சொல்லுகிறது தேவன் மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை மூடினார். இரவு வருமே குளிரா இருக்குமே, வேதம் சொல்லுகிறது அந்த மேக ஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் மாற்றினார். சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டிங், சென்ட்ரலைஸ்ட் ஏசி, இன்னொரு பியூட்டி பாருங்க, ஒருத்தருடைய வஸ்திரமும் பழசா போகவே இல்லையா, 40 வருஷம் போட்டு கிழிச்சிருக்கானுங்க கிளியில பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்கார் ரொம்ப சந்தோஷமா சொன்னார், ஐயா நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை பிறந்த குழந்தைக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு கிளம்பியிருந்தாங்கன்னா அவன் 40 வயசுலதான் போய் காணான் சேர்ந்திருப்பான், அவன் கால் வளர வளர ஷூவும் வளர்ந்துருக்கும், எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நாம் பாக்கியவான்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற, தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களின் மூலமாக தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Not to see what you can do for your life, to see what Jesus can do for your life. We are imitating the image of Jesus Christ. That is the calling of God. That is the calling of God. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். பல விதங்களில் தேவனுடைய உண்மையை நாம் பார்க்கல. இதற்கு தான் ரோமர்கள் நிருபம் 8:28 ரொம்ப கஷ்டத்தின் பாதையில, போராட்டத்தின் பாதையில போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலான ஒரு வசனம். அது என்ன வசனம்னா, அன்றியமாவுடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குதா, சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. சகலம் என்ன நடக்குதா, நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. என்ன நன்மை அப்படின்றதா 29 எல்லா நெருக்கத்தின் மத்தியிலேயும் இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். எல்லா போராட்டங்கள் மத்தியிலேயும் இயேசு நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு மனிதராய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுக்குள் இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து பரிசுத்தாவின் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் விசேஷித்தவர்கள், நாம் பாக்கியவான்கள். ஆனால் அதே நேரம் என் அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றியை மாத்திரம் பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது,
பல நேரம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வருகிறது. வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாரியர் யாருன்னா ஜோசுவா. யோசுவாவுடைய நாட்கள்ல தேவனுடைய வைராக்கியம், தேவனுடைய பராக்கிரமம் எல்லா இடங்களிலும் பற்றி எரிந்தது. அவனை யோசுவா என்கிற நாமத்தை குறித்த பயம் சத்ருக்களுடைய இருதயத்தை பிடித்திருந்தன. யோசுவான் புஸ்தகம் 7 அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பும் பொழுது அங்கு ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கலாம். யோசுவான் புஸ்தகம் 7:7 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது மகாபெரிய தேவனுடைய பராக்கிரமசாலையை யோசுவா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தங்களுடைய தலையிலே மண்களை தூக்கி போட்டுக்கொண்டு அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். துதிக்க வேண்டிய ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பரிக்க வேண்டிய ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இன்று நாங்கள் வெட்கப்பட்டு போனோமே. எல்லா ஜனங்களுடைய கண்களும் இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக ஒருமனமாய் எழும்பும்படிக்கு தோன்றியிருக்கிறதே. இப்படி நாங்கள் அழிந்து போகும்படிக்கு நீர் எங்களை கைவிட்டது என்ன? புலம்பல். ஜெயமெடுத்த ஒரு மனிதர், வெற்றி எடுத்த ஒரு மனிதர். முன்னாடி அதிகாரம் வாசிங்கன்னா 6 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மிக கடிதும் பெரிதுமான எரிகோ என்கிற ஒரு மதிலை தேவன் எரி யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு சுலபமாய் ஜெயித்தார். உலகத்திலேயே கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நடந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி பாருங்க. ஆண்டு செய்த ஒரு காரியம் என்ன? 6 நாள் சுற்றி வாருங்கள் அப்படித்தானே சொன்னார். நான் நினைக்கிறேன் 40 வருஷம் மண்ணாவையும் காடையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டு வாக்கிங் கொடுக்குறாரு, சுத்துங்கப்பா. 7வது நாள் எத்தனை தடவை? 7 தடவை. வேதம் சொல்லுகிற எக்காலத்தை ஊதும் பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ மதில் தரைமட்டமாய் மாறினது. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த செய்தியை கேட்டு எல்லா சத்துருடைய இருதயம் கரைந்து போயிற்று. எல்லா ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. ஆனா பாருங்க, அடுத்த அதிகாரம் 7வது அதிகாரம், 7வது அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது முந்தின நாள் ஒரு வெற்றியின் களி கூறுதல் இருந்த ஜனங்கள் இந்த 7வது அதிகாரத்துல மண்ணுல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க, மண்ணுல தூசிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய தோல்வி. எங்கு எங்கு எந்த இடத்திலிருந்து இவங்களுக்கு தோல்வி வந்தது? ஒருவேளை எரிகோவிட ஒரு பெரிய ஊரா இருக்குமா? எரிகோவிட ஒரு பெரிய ராஜாக்களா இருக்குமா? இல்ல எல்லா ராஜாக்களும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்களான்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, ஆயி என்கிற ஒரு பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகு காண்பித்தார்கள், புறமுதுகு காண்பித்தார்கள். ரொம்ப சின்ன பேர் ஆயி, 2 எழுத்துதான். பேருக்கு ஏத்த மாதிரி ஊரும் சின்ன. என் அன்பு தேவ ஜனமணி, 7வது அதிகாரத்தை நீ வாசிப்பீர்கள் என்றால் அந்த ஆயி பட்டணத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர்கள் எல்லாம் கூடி ஆலோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம். அப்ப தலைவர்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன? சின்ன ஊருப்பா, சின்ன ஊர், எல்லாரும் போக வேணாம். காரணம், இஸ்ரேல் ஜனங்கள்ல எகிப்திலிருந்து புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்களாம். அவ பெரிய மிகப்பெரிய ஆர்மி. அத்தனை பேரும் போக வேணாம். எத்தனை பேர்? 2000-3000 பேர் போனா போதும். சின்ன ஊர், பொடி பையன், சிம்பிள் மேட்டர். சில நேரம் நிறைய சொல்லுவோம் பாத்தீங்களா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. Just like that I can overcome. 2000-3000 பேர் போனா போதும். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தில் 36 பேர் அவர்கள் மாண்டு போனார்கள். 36 people they died. இந்த செய்தியை கேட்டவுடன் யோசுவாவுடைய உள்ளம் கலங்கிற்று, மூப்பருடைய உள்ளம் கலங்கிற்று. ஏன் இந்த தோல்வி வந்தது? என் அன்பு தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் அவர்கள் கடந்து சென்ற பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? 10வது வசனம், 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆண்டவர் சொல்றார், தம்பி, இவ்வளவு நாள் உனக்கு கிடைத்த ஜெயம்லாம் உன்னுடைய ஜெயம் அல்ல, நான் உன்னோடு கூட வந்து உனக்கா யுத்தம் செய்தேன். ஆனா நேற்றைய யுத்தத்துல நான் உன்னோடு கூட வரவில்லை. என் அன்பு தேவ ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, தேவனுடைய விசேஷமான திட்டத்துக்குள் இருக்கிற நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நாம் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோமா? நேற்று தேவன் என்னோடு கூட இருந்தார், இன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? நேற்று நான் தேவனோடு கூட பேசினேன், இன்றைக்கு நான் தேவனோடு கூட பேசுகிறேனா? 6வது அதிகாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை. எரிகோ என்கிற மிகப்பெரிய மதில், மிகப்பெரிய போராட்டம். உடனே யோசுவா தேவனிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பிரச்சனையை மேற்கொள்வது எப்படி? ஆண்டவர் சொல்றார், ஆறு நாள் சுத்தி வா, ஏழாவது நாள் ஏழு தடவை சுத்தி வா, எக்காலத்தை ஊது, நான் எரிகோ மதிலை உடைப்பேன். ஏழாவது அதிகாரத்துக்கு வரும்போது சின்ன பிரச்சனை. ஆகவே நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துல போய் எதையுமே யோசுவாவோ அல்லது மூப்பொருளோ கேட்ட மாதிரியே தெரியாது. காரணம் என்ன? வி கேன் ஓவர் கம் தட். பல நேரங்களில் அன்பு தேவ ஜனமே, நமக்குள்ளாய் நம்முடைய பலத்தின் மேல், நம்முடைய ஞானத்தின் மேல் ஏற்படுகிற ஒரு நம்பிக்கை, தேவனை சார்ந்திராமல் நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை, பிரச்சனைகளை, நெருக்கங்களை கொண்டு வருகிறது. மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடானதை எடுத்து போடு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும் பொழுது, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது, என் அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறது. ஆகவேதான் இன்றைக்கு என் அன்பு தேவஜன பல விதங்களில் நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தில் இருக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் கர்த்தனவை வைத்திருக்கிறார். அமெரிக்க ஐக்கிய தேசம் என்று சொன்னால் முழு உலகமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வல்லரசாக, ஒரு திடகாத்திரமான ஒரு தேசமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற ஒரு ஃபினான்சியல் கண்ட்ரோலர் கர்த்தர் வைத்திருக்கிறார். டாலர் தெரியாத ஆளே கிடையாது உலகம் முழுவதிலேயும். காரணம் என்ன? இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்தை கொண்டு கர்த்தர் முழு உலகத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? சரித்திரம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை சார்ந்து இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்கிலாந்து தேசத்தில், பிரான்ஸ் தேசத்தில் தேவனை சுதந்திரமாய், விடுதலையாய், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாமல், விடுதலையாய் ஆராதிக்க முடியாமல் நொறுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட ஜனங்கள் இந்த தேசத்துக்கு ஓடி வந்து, இந்த தேசம் ஒரு வெறுமையான ஒரு காடா இருந்த ஒரு தேசம், அவள் ஓடி வந்து ஜபத்தோடு கூட ஆரம்பித்த ஒரு தேசம், கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தின ஒரு தேசம், தேவனை மேன்மைப்படுத்தின ஒரு தேசம், கிறிஸ்துவுக்கு முதன்மை கொடுத்த ஒரு தேசம், என் அன்பு தேவ ஜனமே, பிரேயர் டே என்கிற ஜப நாளை உடைய ஒரு தேசம். எல்லாவற்றிலேயும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை கேட்டு சட்டங்களும் நீதிகளும் ஏற்றப்பட்ட ஒரு நேரம். நான் தேசம் கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். நம்ம இந்தியாவில் இல்லாதது இருக்குங்களா? நான் அடிக்கடி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன், இந்தியா ரொம்ப ஒரு பிளஸட் கண்ட்ரி. 365 நாட்களும் நல்ல மழை பெய்யுது, 365 நாட்களும் நல்ல பனி பெய்யுது, செழிப்பான ஒரு தேசம். ஆனால் என் அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய கிருபை இல்லாததினாலே இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்று, நாம் தேவனோடு கூட நடக்கிற ஒரு ஜனமாய், தேவனோடு கூட நடக்கிற, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஜனமாய். இப்போ 2 நிமிஷத்தை நான் முடிக்க போகிறேன். 2 9:7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:14 வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 10:8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்போதும் உமக்கு முன்பதாய் நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். We have to listen. We have to spend the good time with the presence of God, my dear brother and sister. நாம் தேவனோடு கூட நடக்கும் பொழுது, என் அன்பு தேவ ஜனமே, இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தை தேவன் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார், அப்படியே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், என் ஜனங்கள் என் நாமத்தை தரித்து கொண்டு எனக்காக நிற்கும் போது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அதுக்கு தான் இங்கே வச்சிருக்கிறார், நம்மளை கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். அது சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரிய ஒரு தேவன் உங்களோடு அவர் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று தான், ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை கனமில்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறும். கிறிஸ்துவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி சுவாமி.
மனுஷர் என்னை கைவிட்டாலோ, மாமேசம் அழுகி நாரிட்டாலோ, மனுஷர் என்னை கைவிட்டாலோ, மாமேசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலோ, மகாதேவ நின்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலோ, மகாதேவ நின்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
எபிரே 2:4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையா இருப்போம் என்றால் நம் ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பாக்கியம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்கிற ஒரு பாக்கியம். என் அன்பு தேவ ஜனமே, நம்மை நான் ஒரு விசை தேவனுடைய சமூகத்தை தாழ்த்துவோம். ஆண்டவரே, எல்லா நாட்களும் உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை தாரும் சுவாமி. எல்லா காரியங்களிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வெற்றி எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து நாங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. ஜெயம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், தொடர்ந்து ஜெயமாய் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நெருக்கத்தின் பாதையில சவால்களின் பாதையில் நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது? தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் வருகிறது என்கிற அங்கலாய்ப்பு இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், வெற்றி கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்கள் துக்கங்களை ஜெயமாய் மாற்றும்படிக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற நெருக்கங்கள் அவமானங்களை பார்க்கிலும் இனி வரப்போகிற நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மகிமையான அற்புதங்களின் மூலமாய் தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறது அதிகமாயிருக்கும்.
சோர்ந்து போகாதீர்கள்.
Walk with God and please the God's presence always in your life. அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்காய் நன்றி. அன்று உம்மோடு கூட நடந்து உம்முடைய ஜனமாய் உமக்கு பிரியமானவைகளை செய்து உம்மையே சார்ந்து உம்மையே மேன்மைப்படுத்தி உமக்குள்ளாய் கழிகூறங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொரு சபையாரை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே கிறிஸ்துவை அறிகிற அறிவு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவு, எங்களுடைய குடும்பத்தின் மூலமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவு தேசங்களை நிரப்பட்ட ஆசீர்வதியும். உமக்கே சகல துதிகன மகிமை. இயேசு இரட்சை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.